நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. நவம்பர் மாதம் 8 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இலங்கையில் அரசாங்கத்தின் உறுதிமொழியை ஏற்று கடந்த மாதம் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டிருந்த தமிழ் கைதிகள் இன்று மீண்டும் போராட்டத்தை தொடர்வதாக அறிவித்துள்ளது பற்றிய செய்திகள், இலங்கையில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியதில் முக்கிய பங்காற்றியவராக பார்க்கப்படும் மாதுலுவாவை சோபித்த தேரரின் மறைவு குறித்த செய்திகள்,
பழைய ஆட்சி முறைக்கு மாறாக அந்த ஆட்சி முறையை மாற்றுவதில் அவர் ஆற்றிய பங்கு ஒரு பாரிய பங்களிப்பு என்பதை எவரும் மறந்து கொள்ள மாட்டார்கள்.
மலையகத்தில் இம்முறை தீபாவளி பண்டிகையை கொண்டாட முடியாத சூழ்நிலையில் இருப்பதாக கூறும் தொழிலாளர்களின் குரல்கள், மியான்மரின் வரலாற்று ரீதியான பொது தேர்தலில் வாக்குப்பதிவு நடந்து முடிந்திருப்பது பற்றிய தகவல்கள், மறைந்து வரும் மங்கள இசை சிறப்பு தொடரில் சீவாளியின் சிறப்பு பற்றி ஆராயும் 8 பாகம்.
பொதுவா நாதஸ்வரங்கிறது உடல்னா சீவாளிங்கிறது உயிர். சீவாளிங்கிறதுக்கு பேரே வந்து ஜீவ வலி. ஜீவானா உயிர்.
இன்னபிற செய்திகளையும் நேயர்கள் கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வழங்குவோர் பிரதீபன் புனிதசீலன் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
வங்கதேசத்தில் 13 சிறுவர்கள் இருவரை கொலை செய்ததற்காக 6 பேருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. வெவ்வேறாக இடம்பெற்ற இவ்விரண்டு சம்பவங்களும் அங்கு தேசிய மட்டத்தில் மக்களை சீற்றத்திற்குள்ளாக்கியுள்ளன. திருடியதாக குற்றம் சாட்டி 13 சிறுவனை அடித்து கொன்ற 4 பேரை ஹில்ஹெட்டில் உள்ள நீதிமன்றம் ஒன்று குற்றவாளிகளாக அறிவித்துள்ளது. வீடியோவாக பதிவு செய்யப்பட்ட அந்த தாக்குதல் இணையத்தில் பிரசுரிக்கப்பட்டிருந்தது. குல்னாவில் நடந்த 2 சம்பவத்தில் மற்றொரு 13 சிறுவனுக்கு முதலாளியை விட்டு வேறு தொழில் தேடி சென்றதாக, உடலினுள் உயரழுத்த குழாய் மூலமாக காற்றடித்து கொலை செய்ததற்காக 2 பேருக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது.
எகிப்தில் ரஷ்ய விமானம் விழுந்ததில் கொல்லப்பட்டவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் இருக்கின்ற நினைவு பிரார்த்தனையொன்று நடைபெற்றிருக்கின்றது. புனித ஐசக் தேவாலயம் அஞ்சலி செலுத்த வந்தவர்களால் நிறைந்து காணப்பட்டது. அங்கு பழமைவாத மதகுருமார் இறந்தவர்களுக்கான பிரார்த்தனைகளை உரித்தார்கள். அதில் இறந்த 224 பேரையும் நினைவுகூரும் வகையில் தேவாலயம் மணி 224 தடவைகள் ஒலிக்கப்பட்டது. பலராலும் அனைவராலும் பெரும்பாலும் ரஷ்யர்களே அங்கு பலியாகியிருந்தவர்கள் ஆவர். விமானம் விழுந்ததற்கான காரணங்களை ஆராயும் நடவடிக்கைகள் தொடரும் நிலையில் விமானியின் அடையில் கேட்ட ஒரு சத்தம் ஒரு குண்டுவெடிப்புத்தான் என்பது குறித்து தாம் 99% உறுதியாக நம்புவதாக புலனாய்வில் ஈடுபடும் அதிகாரி ஒருவரை ஆதாரம் காட்டி ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது.
மியான்மரில் நாடாளுமன்ற தேர்தல்களை தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவி ஆங் சான் சூச்சியின் ஆதரவாளர்கள் யங்கூனில் அவரது கட்சியின் தலைமையகத்திற்கு வெளியே கூடியுள்ளனர். அவருக்கு ஜனநாயகத்திற்கான தேசிய முன்னணி கட்சி வாக்குகளை சுவீகரித்து ஆட்சியை கைப்பற்றும் என்பதுடன் அரை நூற்றாண்டிற்கும் அதிகமாக ராணுவ பின்புலத்துடன் ஆட்சியில் உள்ள அரசாங்கத்தை முடிவிற்கு கொண்டு வரும் என அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். வாக்காளர்களில் 80% தமது வாக்குகளை அளித்துள்ளதாக நம்பப்படுகிறது. முதலாவது தேர்தல் முடிவுகள் திங்கள் காலை வேளைக்கு பின்னரே வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவரது கட்சி வென்றாலும் கூட நடைமுறையில் உள்ள அரசியலமைப்பின்படி ஆங் சாங் சூச்சியின் அதிபராக பதவியேற்க முடியாது, தடையுள்ளது. தேர்தல் முடிவுகளை தாம் மதிப்பதாக மியான்மரின் ராணுவம் தெரிவித்துள்ளது.
புரூண்டியில் தற்பொழுது நடக்கின்ற வன்செயல்கள் அண்டை நாடான ருவாண்டாவின் அதிபர் பால் கமேகேயின் விமர்சனத்தை
ஈர்த்திருக்கின்றன.
தமது சொந்த நாட்டு மக்கள் படுகொலை செய்யப்படுவதை புரூண்டி தலைவர்கள் எவ்வாறு அனுமதிக்கின்றார்கள் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். வெள்ளியன்று அவர் பேசியிருந்தார். ஆனால் மறுநாள் வரை அவரது ஒலிபரப்பு அவரது பேச்சு ஒலிபரப்பப்படவில்லை. புரூண்டியின் தலைநகர் புஜுரவாவில் சனிக்கிழமை இரவு மதுச்சாலை ஒன்றில் 9 பேர் துப்பாக்கிதாரி ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். பொதுமக்கள் தமது ஆயுதங்களை அரசாங்கத்திடம் கையளிப்பதற்காக விதிக்கப்பட்ட காலக்கெடு முடிவடைந்ததை அடுத்து எதிர்க்கட்சிகள் பலமாக திகழ்கின்ற இடங்களில் பாதுகாப்பு படையினர் வீடு வீடாக தேர்தல் நடத்துகின்றார்கள்.
ஆப்கானிஸ்தானின் கிழக்கு மாகாணமான ஜாபுலில் உள்ள தலிபான் போட்டிக் குழுக்களிடையே கடுமையான மோதல்கள் வெடித்துள்ளதாக ஆப்கான் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். 2 தரப்பிலும் டஜன் கணக்கான போராளிகள் கொல்லப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன.
பிரபல இசைக்குழுவான பீட்டில்ஸ் இசைக்குழுவின் ஜான் லெனன் பயன்படுத்திய கிட்டார் 23 லட்சம் டாலர்களுக்கு ஏலம் போயிருக்கின்றது. கிப்சன் நிறுவன தயாரிப்பானது கலிபோர்னியாவில் நடைபெற்ற ஏலம் ஒன்றில் விற்கப்பட்டது. அவர் 1960 முற்பகுதியில் அந்த கிட்டாரை பயன்படுத்தியிருந்தார். பீட்டில்ஸின் பல பிரபல பாடல்கள் லவ் மீ டூ மற்றும் ஐ வாண்ட் டு ஹோல்ட் யூ ஹேண்ட்ஸ் போன்ற பாடல்கள் பதிவு செய்யப்படுகின்ற பொழுது ஏலத்தில் போன இந்த கிட்டாரையே ஜான் லெனன் பயன்படுத்தினார் என்று கருதப்படுகின்றது. சுமார் 50 காலம் அந்த வாத்தியம் எங்கிருந்தது என்று தெரியாத நிலையில் கலிபோர்னியாவில் ஒருவர் சேகரித்து வைத்திருந்த பொருட்களில் இந்த கிட்டார் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது.
செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் கடந்த மாதம் அரசாங்கம் அளித்திருந்த உறுதிமொழியை அடுத்து உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டிருந்த தமிழ் கைதிகள் இன்று முதல் மீண்டும் போராட்டத்தை தொடர்வதாக அறிவித்துள்ளனர். இது தொடர்பான செய்தி குறிப்பொன்றை வழங்குகிறார் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கை சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகள் தங்களை பொதுமன்னிப்படுத்தி விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரி இன்று முதல் மீண்டும் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொதுமன்னிப்பின் கீழ் தங்களை விடுதலை செய்ய வேண்டும் என கோரி இந்த கைதிகள் கடந்த மாதம் 12 முதல் 6 உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை நடத்தியிருந்தார்கள். அதற்கு இம்மாதம் 7 உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி உறுதியளித்திருந்ததை அடுத்து அவர்கள் தமது போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டிருந்தார்கள். சிறைச்சாலைகளில் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள 200 மேற்பட்ட தமிழ் கைதிகளில் 62 பேருக்கு நாளை திங்கட்கிழமை முதல் 2 கட்டங்களில் பிணை வழங்குவதாக அரசாங்கம் அறிவித்திருக்கின்ற நிலையிலேயே இந்த போராட்டம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. கொழும்பு மேகசின் சிறைச்சாலைக்கு சென்று தமிழ் கைதிகளை சந்தித்திருந்த அருட்தந்தை சக்திவேல் அவர்களை தொடர்பு கொண்டு இன்றைய நிலைமை என்ன என கேட்டேன்.
அவர்கள் மிகவும் மனசார்வோடு காணப்பட்டார்கள். ஏனென்றால் இந்த அரசாங்கத்தை நாங்கள் நம்பிக்கை வைத்திருந்தோம், அந்த நம்பிக்கை இப்போது தளர்ந்திருக்கின்றது. இந்த 32 பேர் 30 பேர் என்பதெல்லாம் ஒரு ஏமாற்றுகின்ற செயலாக இருப்பதாக நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னு கேட்டால் நாங்கள் கடந்த 12 உண்ணாவிரதம் ஆரம்பித்த போது அரசாங்கத்தின் அனைவருக்கும் நிபந்தனை இல்லாத விடுதலை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு எந்த விதமான சாதகமான பதிலையும் இந்த அரசாங்கம் கொடுக்காத காரணமாக, அதற்கு தமிழ் அரசியல்வாதிகள் கூட ஏற்ற வண்ணமாக அவருடைய செயல்களில் காட்டாத காரணமாக நாங்கள் நம்பிக்கை இழந்த நிலையிலே மீண்டும் நாங்கள் உண்ணாவிரத்தை ஆரம்பிக்கின்றோம் நாளைய தினத்திலே என்று கூறினார்கள். இன்றைய தினத்திலே அவருடைய பெற்றோர்கள் இது சம்பந்தமாக என்னோடு கழித்த போது அவர்கள் கூறியது, எங்களுடைய பிள்ளைகள் சாகுவரை உண்ணாவிர போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது எங்க போய் முடியுமோ என்று தெரியாது. பிள்ளைகளுக்கு உயிராபத்து ஏது நடந்தால் யார் அதுக்கு பதில் சொல்லுவது என்று பெற்றோர்கள் அங்கலாய்க்கின்றார்கள்
என்றார் அருட்தந்தை சக்திவேல் அவர்கள். இதேவேளை இன்று யாழ்ப்பாணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள்,
10,000 இயக்கத்தினர்களுக்கு மன்னிப்பு அளித்து அவர்களை விடுதலை செய்து முடிந்து விட்டது. ஒரு 247 பேருக்கு விடுதலை கொடுப்பதற்கு எதற்காக அஞ்சுகின்றார்கள்? உண்மையிலே போலீசாரை கொல்லுமாறு பணித்தவர்கள் வெளியிலே இருக்கின்றார்கள். ஏதோ சில சில குற்றச்சாட்டுகளிலே ஈடுபட்டவர்கள் உள்ளே இருக்கின்றார்கள். இவையெல்லாம் அரசியல் காரணத்துக்காக நடைபெறும் ஒரு நாடகம் போன்று எனக்கு தெரிகின்றது. குற்றம் செய்திருந்தார்களோ செய்யவில்லையோ எதுவாக இருந்தாலும் தீபாவளியை முன்னிட்டு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு நோக்கத்தோடு இவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்குவதுதான் முறையான ஒன்று என்று எனக்கு படுகின்றது
என்றார் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள்.
மாணிக்க வாசகம் அளித்த குறிப்பை கேட்டீர்கள். இலங்கையில் ஆட்சி மாற்றத்துக்காக எதிரணி கருத்துக்களையும் எதிரணி கட்சிகளையும் அமைப்புகளையும் ஒன்று திரட்டுவதில் முக்கிய பங்காற்றியவராக கருதப்படும் மாதுலுவாவை சோபித்த தேரர் சிங்கப்பூர் மருத்துவமனையில் இன்று காலமானார். அவரின் இறுதிச் சடங்கு நடக்க இருக்கின்ற வரும் 12 தேசிய துக்க தினமாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இலங்கை அரசியலில் மாதுலுவாவை சோபித்த தேரரின் பங்களிப்பு பற்றிய குறிப்பு அடுத்து. இலங்கையில் மஹிந்த ராஜபக்சவின் 10 ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக சிவில் சமூக அமைப்புகளையும் பல்வேறு எதிரணி கட்சிகளையும் ஒன்று திரட்டுவதில் முக்கிய பங்காற்றியவராக பார்க்கப்படுகின்ற சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவர் மாதுலுவாவே சோபித்த தேரரின் மறைவுக்கு பல்வேறு அரசியல் மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரமுகர்கள் தங்களின் இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். அண்மை காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்த சோபித்த தேரர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் ஆலோசனையின்படி கடந்த 3 மேலதிக சிகிச்சைக்காக சிங்கப்பூருக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். சிங்கப்பூர் மருத்துவமனையில் இன்று காலை உயிரிழந்த மாதுலுவாவே சோபித்த தேரரின் உடல் இன்றிரவு அவரது கோட்டை நாகவிகாரைக்கு கொண்டு வரப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. இறுதிக்கிரியைகள் வெறும் 12 நாடாளுமன்ற வளாக மைதானத்தில் அரச மரியாதையுடன் நடக்க இருப்பதாக சிங்கப்பூரிலிருந்து பிபிசியிடம் தெரிவித்தார் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க. சோபித்த தேரரின் மறைவு ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் பேரிழப்பு என்று சிவில் சமூக பிரதிநிதிகள் பலரும் தெரிவித்துள்ளனர்.
சோபிதா நாயக்கா அமுதனோட மரணம் பெரிய ஒரு நஷ்டம் சமூகத்துக்கு மட்டுமல்ல, சிங்கள சமூகத்துக்கோ தமிழ் சமூகத்துக்கோ முஸ்லிம் சமூகம் பொதுவா முழு நாட்டுக்குமே. எந்த இடத்தில் எந்த ஒரு அநியாயம் நடக்கின்றதோ, ஒரு மக்களுக்கு அநியாயம் நடத்துதோ, அதுக்கு எதிராக பயம் இல்லாம இந்த பேசியவர் போராடியவர் தான் மாதுவாவே சோபித்த நாயக அமுதர் என்று சொல்லலாம். விசேஷமாக இந்த நாட்டில் இப்ப இருக்கின்ற நிலைமையில் உங்களுக்கு தேவையான ஒரு பெரிய தலைவர், அவர் சிங்கள தலைவர் என்று கூற முடியாது, தமிழ் மக்களுக்கு முஸ்லிம் மக்களுக்கு அந்நியர் என்று கூறாமல் பொதுவா இந்த நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய போராடிய ஒரு தலைவரை தான் நாங்கள் இப்ப இழந்திருக்கின்றோம்
என்றார். நல்லாட்சி முயற்சிகளில் சோபித்த தேரருடன் முக்கிய பணிகளை முன்னெடுத்தவரான இலங்கை முஸ்லிம் சமாதான செயலகத்தின் ஸ்தாபக தலைவரான ஜாவித் யூசுப். புதிய ஆட்சியை கொண்டு வருவதில் சோபித்த தேரர் ஆற்றிய பங்களிப்பை யாரும் மறந்துவிட முடியாது என்று எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான ஆர் சம்பந்தன் தமிழோசையிடம் தெரிவித்தார்.
நாட்டில் ஜனநாயகம் பணி பாதுகாக்கப்பட வேண்டும், சர்வாதிகாரத்துக்கு இடமளிக்க முடியாது, நாட்டினுடைய சுதந்திரமான நிறுவனங்கள், நீதிமன்றங்கள், ஆணைக்குழுக்கள், நாட்டில் நல்லாட்சி இருக்க வேண்டுமாயிருந்தால் சுதந்திரமாக அமைய வேண்டியது, செயல்பட வேண்டியது அவசியம் என்ற கருத்தை மக்கள் மத்தியில் அவர் பகிரங்கமாக கூறி வந்தார். அபிதமான ஒரு தலைவருடைய மக்களுடைய மதிப்பை பெரிதளவில் பெற்ற ஒரு சமூக சமய தலைவருடைய கருத்துகளின் அடிப்படையில் தான் நாட்டில் ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது. பழைய ஆட்சி முறைக்கு மாறாக அந்த ஆட்சி முறையை மாற்றுவதில் அவர் ஆற்றிய பங்கு ஒரு பாரிய பங்களிப்பு என்பதை எவரும் மறந்து கொள்ள மாட்டார்கள்.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக மைத்ரிபால சிறிசேன தேர்தலில் களமிறக்கப்பட முன்னதாக எதிரணியின் பொது வேட்பாளராக போட்டியிட சோபித்த தேரரே முன்வந்திருந்தார். முன்னைய அரசாங்கத்தால் முன்னாள் ராணுவ தளபதி சரத் போன்சேகா சிறை வைக்கப்பட்ட போது அவரின் விடுதலைக்காகவும், 1987 ஆண்டில் இலங்கை இந்திய ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்ட போது அப்போதைய ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தனவுக்கு எதிராகவும் வீதி போராட்டங்களை சோபித்த தேரர் நடத்தியிருந்தார். 1942 ஆண்டு மே மாதம் 29 தேதி பிறந்த சோபித்த தேரர் கிட்டத்தட்ட 4 தசாப்தங்கள் இலங்கை அரசியலில் செல்வாக்கு செலுத்தி வந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் மலேக தோட்டத் தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பான கூட்டொப்பந்தம் காலாவதியாகி 6 கடந்துவிட்டன. இந்த நிலையில் அடுத்த வாரம் கொண்டாடப்பட இருக்கின்ற தீபாவளி பண்டிகைக்கு முன்னதாக தங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம் உட்பணமும் இன்னும் கிடைக்கவில்லை என்று கூறி பல தோட்டங்களில் போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. இதுகுறித்து நமது செய்தியாளர் உதயகுமார்.
தீபாவளி இந்த தினத்தை மக்கள் எல்லோரும் ஒரு ஆனந்தமாக சந்தோஷம் கூட ஒரு நாள் ஒன்று. இந்த நாள் கூட இந்து எங்களுக்கு கருப்பு தினமாக மாறிவிட்டது. இது யார் செய்த கொடூரம்? இதெல்லாம் தொழிற்சங்கவாதிகள்.
மலையக தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தங்களுக்கான சம்பள அதிகரிப்பு மற்றும் அதிகரித்த தீபாவளி முட்பணம் இதுவரையில் கிடைக்காத நிலையில் தீபாவளியை கருப்பு தினமாக அனுஷ்டிக்க போவதாக அறிவித்துள்ளனர்.
மார்ச் 31 சம்பள உயர்வு முடிஞ்சு இன்னைக்கு 7-8-9 ஆக போகுது. இதுவரைக்கும் சம்பள உயர்வுக்கான என்ன பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத கூட இன்னைக்கு மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதே நேரத்தில் தீபாவளி வந்து நவம்பர் 10 வருது அப்படின்றதுல ஜனவரி மாதம் வர கலண்டரில் அடிக்கப்பட்டிருக்கு. அப்போ இது வரைக்கும் அந்த தீபாவளிக்கான அட்வான்ஸ் அவங்களுக்கான வாங்கி கொடுக்கறதுக்கான ஏற்பாடு செஞ்சிருக்கலாம். இன்னைக்கு சொல்றாங்க தீபாவளி முடிஞ்ச பிற்பாடு அட்வான்ஸ் வாங்கி தரணும்ட்டு.
குறித்த விடயங்களை பொறுத்தவரை ஏற்கனவே மலையக அரசியல் தலைமைகளும் தொழிற்சங்கங்களும் தொழிலாளர்களுக்கு உறுதிமொழிகளையும் உத்தரவாதங்களையும் வழங்கியிருந்தன. அவை எதுவும் இதுவரை நடைமுறைக்கு வரவில்லை என தொழிலாளர்கள் கூறுகின்றார்கள்.
வந்து நாங்கள் எதிர்பார்த்தோம் இந்த முறை தீபாவளிக்காவது ஏதாவது கிடைக்க முடியும். ஏன்னா தீபாவளிக்கு அந்த வளமையாக கொடுத்து 6,500 மாத்திரமே கிடைக்கப்பட்டது. அதுக்கு மேலதியமாக கொடுக்கல. இந்த முறை தீபாவளியை எந்த முறையில் நாங்கள் கொண்டாடுறதுன்னு தெரியாத நிலையில் பெரிய அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அவையே தோட்ட தொழிலாளியாகிய நாங்கள் இந்த முறை தீபாவளியை ஒரு கருப்பு தீபாவளியாக தான் கொண்டாட வேண்டிய நிலையில் இருக்கும். வருஷத்தில் ஒரு முறை தான் நாங்கள் உடுப்பு துணி வாங்கி கொடுப்போம் பிள்ளைகளுக்கு, அதை கூட வாங்கி கொடுக்க முடியாத நிலையில் இருக்குது. ஆனால் இவ்வளோ காலம் ஏமாத்துனாங்க, இனி நாங்கள் ஏமாற மாட்டோங்கிறத இந்த அரசியல்வாதிகளுக்கு நான் எடுத்துக்கூற விரும்புகிறோம்.
என்றும் தெரிவித்துள்ள மலையக தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தமது அடுத்த கட்ட செயல்பாடு குறித்தும் தற்போது கவனம் செலுத்தி வருகின்றார்கள்.
இந்த முறை கருப்பு தீபாவளி கொண்டாடுறது மாத்திரமல்ல, ஒவ்வொரு தோட்டங்களையும் சந்தா பண்ணி பாடுறது கூட தீர்மானிச்சிருக்கோம். அப்பதான் அவங்களுக்கு எங்க நிலைமை என்னன்னு தெரியும்.
எங்க வாழ்க்கை 16 இருந்து ஆரம்பிச்சு 60 வயசு தோட்டத்தில் வேலை செய்ய முடியும். எங்க அமௌண்ட் 150 ரூபா மட்டும் உங்களுக்கு தேவைப்படுது. ஆனா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் கொடுக்கணும், அதை பத்தி ஒண்ணுமே மறந்துடுவீங்க. ஆனா ஒரு மாசம் நாங்க சந்தாவை நிப்பாட்டணுமா, அடுத்த நிமிஷம் 50 வேன் வந்து நிக்குவீங்க
என்று மலையக தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பலரும் தமது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்கள். இதேவேளை தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பாக உரிய தரப்பினரை பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கே கடந்த வெள்ளிக்கிழமை அழைத்து பேச விருந்தார் என்றும், ரூபாய் 10,000 அதிகரித்த தீபாவளி முற்பணத்தை வழங்குமாறு பிரதம மந்திரி பணிப்புரை விடுத்துள்ளார் என்றும், மலைநாட்டு புதிய கிராம மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சர் பழனி திகாம்பரம் சில நாட்களுக்கு முன்பு BBC தமிழோசைக்கு தெரிவித்திருந்தார். ஆனால் அப்படி எதுவும் இதுவரை நடக்கவில்லை என்று மலையக தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கூறுகின்றார்கள்.
நமது செய்தியாளர் உதயகுமார் அளித்த செய்தியை கேட்டீர்கள். செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
அடுத்து இந்திய செய்தி ஒன்று. வட இந்திய மாநிலமான பீகாரின் சட்டமன்றத்துக்கு நடைபெற்ற தேர்தலில் அங்கு முன்னர் கூட்டணி ஆட்சி அமைத்திருந்த பாரதிய ஜனதா கட்சி தோல்வியடைந்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் சிவராமகிருஷ்ணன்.
வட இந்திய மாநிலமான பீகாரின் சட்டமன்றத்திற்கு நடைபெற்ற தேர்தலில் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. 243 உறுப்பினர்களை கொண்ட பீகார் மாநில சட்டமன்றத்திற்கான தேர்தல் 5 கட்டங்களாக நடைபெற்று இன்று காலை வாக்குகள் எண்ணப்பட்டன. இதில் ஐக்கிய ஜனதாதளம், ராஷ்டிரிய ஜனதாதளம் மற்றும் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளின் மகா கூட்டணி 175 இடங்களுக்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. தேர்தல் முடிவுகளை அடுத்து தற்பொழுது முதலமைச்சராக இருக்கும் ஐக்கிய ஜனதாதளத்தின் தலைவர் நிதிஷ்குமார் 3வது முறையாக பீகாரின் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கின்றார். இத்தேர்தலில் வாக்குப்பதிவு முடிவடைந்த பிறகு மக்களிடையே நடத்தப்பட்ட கருத்தறியும் வாக்கெடுப்பின் முடிவுகள் அனைத்தும் பொய்த்துப் போயின. மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். இரு கூட்டணிகளுக்கு இடையே நெருக்கமான போட்டி இருக்கும். நிதிஷ்குமார் தலைமையிலான கூட்டணி சிறிய வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என 3 வகையில் அந்த கருத்து கணிப்புகள் எதிர்வுகளை வெளியிட்டன. ஆனால் அனைத்தையும் பொய்யாக்கும் வகையில் மகா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. இந்த வெற்றி பீகார் மக்களின் தன்மானத்திற்கு கிடைத்த வெற்றி என்று நிதிஷ்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அவரே மாநிலத்தின் முதல்வராக பதவி ஏற்பார் என்பதை அவரது கட்சியிலுள்ள ராஷ்டிரிய ஜனதாதளத்தின் தலைவர் லாலு பிரசாத் அறிவித்துள்ளார். இத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருந்தாலும் அது பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் செயல்பாடுகளின் பிரதிபலிப்பாக பார்க்க முடியாது என்று அந்த கட்சி கூறியுள்ளது. தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள நிதிஷ்குமாருக்கு பிரதமர் மோடி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்.
சிவராமகிருஷ்ணன். அடுத்து சர்வதேச குறிப்பொன்று. மியான்மரின் வரலாற்று ரீதியான பொது தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. இது தொடர்பான தகவல்களுடன் பிரதீபன் புனிதசீலன்.
மியான்மரில் அரைநூற்றாண்டுக்கு மேலாக நீடிக்கும் ராணுவ பின்புலம் கொண்ட ஆட்சியில் கடந்த 25 ஆண்டுகளில் முதல் முறையாக 90க்கும் மேற்பட்ட கட்சிகள் போட்டியிட்டுள்ள ஜனநாயக ரீதியிலான பொது தேர்தலின் வாக்குப்பதிவு நடந்து முடிந்துள்ளது. ஆனால் சிறுபான்மை ரோஹிஞ்சா முஸ்லிம்கள் உட்பட லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த முறை வாக்குரிமை மறக்கப்பட்டிருந்தமை சர்வதேச மட்டத்தில் விமர்சனங்களை ஏற்படுத்தியிருந்தது. ராணுவ பின்புலம் கொண்ட ஆளும் USDP கட்சிக்கும் எதிர்க்கட்சித் தலைவி ஆங்சான் சூச்சி தலைமையிலான ஜனநாயகத்திற்கு தேசிய லீக் கட்சிக்கும் இடையேயான போட்டியாகத்தான் இந்த தேர்தல் பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்றில் 2 அவைகளிலும் மொத்தமாக உள்ள 664 இடங்களில் 25% அந்த நாட்டின் ராணுவ பிரதிநிதிகளுக்காக ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளன. இதன்படி மீதமுள்ள 75% இடங்களுக்கு நடக்கும் தேர்தலில் எதிர்க்கட்சி அதிக பெரும்பான்மையை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆங்சான் சூச்சியின் மகன்கள் இருவரும் வெளிநாட்டு பிரஜைகளாக இருப்பதால் மியான்மரின் அரசியலமைப்பின்படி அவர் அதிபராக முடியாது என்ற தடை உள்ளது. வாக்கெண்ணும் படிகள் நடக்கின்றன. உள்ளூர் நேரப்படி நாளை காலை 9 மணிக்கு தேர்தல் முடிவுகள் வெளியாகும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளதாக BBC உலக சேவையின் பர்மிய மொழிப்பிரிவின் தலைமை ஆசிரியர் டின்டா சுவே தெரிவித்தார்.
The president, which means she is above the military as well. That is not going to go down very well with the military.
தேர்தலில் ஆங் சான் சூச்சி வென்றால் அவர் கட்சியின் தலைவராகவும் அரசாங்கத்தின் தலைவராகவும் இருப்பார் என்பதுடன் அதிபருக்கு மேலே இருந்து அரசாங்கத்தை வழிநடத்திச் செல்வார். அவர் தனக்கென புதிய பதவியை உருவாக்க வாய்ப்பிருக்கிறது. அரசாங்கத்தை அமைப்பதற்கு சூச்சிக்கு 67% வாக்குகள் தேவை. ஆனால் அதனை அவர் பெறுவார் என தெரியவில்லை என்று கூறிய டின்டா சுவே, பெரும்பான்மை பலம் கிடைக்கும் இல்லாவிட்டால் சூச்சி ஏனைய கட்சிகளுடன் சேர்ந்து கூட்டணி ஆட்சி ஒன்றையே அமைக்க வேண்டும். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் நாடாளுமன்றில் அவர் எவ்வளவு உறுதியாக இருப்பார் என்பது கேள்வியாகவே உள்ளது எனவும் தெரிவித்தார். அரசியலமைப்பை மாற்றியமைக்க சூச்சி மேற்கொள்ளும் தீர்மானங்களை நாடாளுமன்றில் உள்ள 25 விதமான ராணுவ பிரதிநிதிகள் தமது அதிகாரத்தை பாவித்து தடுப்பதற்கு வாய்ப்புள்ளது எனவும் பிபிசியின் பர்மிய மொழிப்பிரிவு ஆசிரியர் கூறினார்.
பிரதீபன், புனிதசீலன் நிகழ்ச்சியில் அடுத்து
மறைந்து வரும் மங்கள இசை சிறப்பு தொடரின் 8 பகுதி தயாரித்து வழங்குபவர் சிவராமகிருஷ்ணன்.
மங்கள இசை வாத்தியங்களில் ஒன்றான தவிலின் தயாரிப்பில் பெண்களின் பங்கு குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு உள்ளது. திருவாவடுதுறை, பன்ருட்டி போன்ற பகுதிகளில் தவிலின் முக்கிய பகுதிகள் தயாரிக்கப்பட்டாலும் அந்த வாத்தியத்தில் தோலை பொருத்தி அதை முழுமையடைய செய்யும் பணியில் பெண்களும் ஈடுபட்டுள்ளார்கள். தஞ்சைக்கு அருகிலுள்ள திருவையாற்றில் பல குடும்பத்து பெண்கள் இதை பல தலைமுறைகளாக செய்து வருகின்றார்கள். திருவாவடுதுறைக்கு செல்லும் தவில் வித்வான்கள் அங்கு மேல் கூட்டை வாங்கிக் கொண்டு திருவையாறு வந்து அதில் தோல் பகுதியை இணைத்துக் கொள்வார்கள் என்று பரவலாக அறியப்படுகிறது. ஏனைய லய வாத்திய கருவிகளை விட தவில் வாசிப்புக்கு கற்பனை மிகவும் அதிகம் தேவை என்கிறார் கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக தவில் வித்வானாக இருக்கும் தஞ்சாவூர் TR கோவிந்தராஜன்.
தவிலுக்கு வந்து கல்பனை ஜாஸ்திங்கிற போது நாதஸ்வரத்தில் வந்து முதல்ல தவிழ் தான் ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் நாதஸ்வரம். அந்த ஆரம்பிக்கும் போதே தவுக்கரம் ஆரம்பிக்கிறதே உசியில தான். இப்படி வாய்ச்சி விட்டது. இதில் பல கல்பனை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செயலில் வாசிப்பாங்க. இதை வாய்ச்சதுக்கு அப்புறம் தான் நாதஸ்வரமே ஆரம்பிப்பாங்க. இந்த ராகம் வாய்ச்சிட்டு இருக்கும்போதே இடையில இவங்க கல்பனை நிறைய வாய்ச்சிக்கிட்டு இருக்கணும். அது வேறு மாதிரியான கல்பனை. உருட்டு சொல்லுன்ட்டு ஒன்று தனியாக இருக்குது, அதில் கல்பனை பண்ணி வாசிக்கணும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கே கீர்த்தனை ஆரம்பிப்பாங்க. கீர்த்தனை ஆரம்பித்தா இவங்களுக்கு கேப்பு நிறையா விடுவாங்க. பல்லவி முடிஞ்சு போச்சுனாக்கா அழுப்பலைக்கு இடையில கேப்பு விட்டுருவாங்க. அதில் தவுள் வாசிக்கணும். தவுளில் கோர்வை செட் பண்ணி எந்த தாளத்தில் அவங்க வாசிக்கிறாங்க அதுக்கு சின்ன சின்ன கோர்வையை செட் பண்ணி அதில் வாசிக்கணும். பல்லவி முடிஞ்சு அனுப்பள்ளி ஆரம்பிக்கும் போது இது அனுப்பள்ளி முடிஞ்சதுக்கப்புறம் சரணம் இன்னொரு தவுள், அவரு தன்னோட கல்பனைக்கு ஏதாச்சும் கோர்வு வாசிப்பார். வாய்ச்சி விட்டதுக்கப்புறம் சரணம் முடிஞ்சதுக்கப்புறம் அறுதி வச்சு வாசி முடிக்கிறது. இதில் சுரங்கள்லாம் ரொம்ப நாளிப்பட வாசிப்பாங்க. சுரம் கோரை உரம்லாம் வாசிப்பாங்க. இதுக்கும் கல்பனையாக தவுள் வாசிச்சுட்ருக்கணும். மெயின் ராகம் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா மனோதரமும் உருட்டு சொல்லும் வரான்ட்ருக்கு. இதெல்லாம் வேறு வாசிக்கணும். எதுக்குனாக்கா இவன் தவுக்காரனுக்கு கல்பனை ஜாஸ்திங்கிறத சொல்கிறதுக்காக இதை சொல்லிகிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் தனி பார்த்தீங்கன்னாக்கா எப்படியா இருந்தாலும் வெளியிலலாம் வாசிக்கும் போது ஒரு மணி நேரத்துக்கு குறைச்சல்லாமல் தனி வாசிக்கணும்.
நாகஸ்வர கலைஞர்களின் திறமையை உலகறிய செய்வது அவர்களின் உதட்டோடு ஒட்டி உறவாடும் நாணலிலிருந்து செய்யப்படும் சீவாழி. சீவாழியின் சிறப்பு இயல்புகள் குறித்து இசை ஆய்வாளரும் அறிஞருமான நாவண்ணா மம்மது.
நாகஸ்வரத்திற்கு வந்து சீவாழி தவிர மீதி உறுப்புகள்லாம் இந்த கெண்டை அப்புறம் அணைசு இந்த பகுதிகள் எல்லாமே சீவாழியில வரக்கூடிய அந்த இசையைத்தான் வந்து ஒரு ஒழுங்குபடுத்தி கொடுக்கக்கூடிய பகுதிகள். சீவாழி தான் ரொம்ப முக்கியமானது. மனித உடலில் மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதிக்கு ஒப்பானது அது. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியானது. அதுல வந்து அவங்க பழக்கப்படுத்தணும். இப்ப வாசிக்கிறதுக்கு முன்னோட்டி சொல்லுவாங்க, சீவாழிய வந்து நாக்கு கடியில போட்டு அப்படியே ஊற போட்டிருப்பாங்களாம். நாகஸ்வரத்திற்கான சீவாழி வந்து டபுள் ரீட் அப்படின்னு சொல்லக்கூடியது, ரெண்டு பக்கமும் துடிக்கக்கூடியது. ஆனா அதே நேரத்துல வந்து நீங்க ஒபேங்கிற வாத்தியத்துல வந்து பாத்தீங்கன்னா சாக்ஸ் அப்புறம் வந்து கிளாரினெட் இதெல்லாம் சிங்கிள் ரீட் அப்படின்னு சொல்லக்கூடியது.
திருவாவடுதுறையில் சீவாழி தயாரிப்பில் ஈடுபடும் பாரம்பரியமான ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர் வர்த்தகத்துறையில் முதுகலை பட்டம் பெற்ற முத்துராமன்.
அக்கௌண்ட் தொழில விட சீவாழி தொழில் ப்ராஃபிட்டபுளா?
ப்ராஃபிட்டபுள் இல்லை, எங்களுக்கு ஒரு மனசு திருப்தி. நாங்கள் ஒரு 3 தலைமுறையாக இந்த தொழிலில் இருக்கோம். எங்கள் தாத்தா அப்பா தாத்தாலாம் கஷ்டப்பட்டு இந்த தொழிலை செஞ்சு ஓரளவுக்கு பேர் எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நானாக இப்போ எம்காம் படிச்சிருக்கேனே தவிர இன்னொருத்தவங்கள்ட்ட போய் கை கட்டி நின்று வேலை வாங்கணுங்கிறது இல்லை. இது தொழில், நமக்கு பரம்பரை தொழில், உங்கள் சமூக தொழில் இது. அதனால் எங்களுக்கு ஈஸியாக சின்ன வயசுலேருந்தே நாங்கள் இதிலே இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த தொழிலும் கொஞ்சம் நல்லபடியாக அமைஞ்சு கொஞ்சம் கற்றுக்கிற மாதிரி ஆகிடுச்சு. அதனால் நான் அப்படியே அப்பா தாத்தா செய்கிறத பார்த்துக்கிட்டு இருப்பேன், அப்பா செய்கிறத பார்த்துக்கிட்டு இருப்பேன், அப்படியே தொடர்ந்து நானும் செஞ்சுக்கிட்டேன். அப்பா இருக்கும் போது அப்பாவுக்கு உதவியாக இருந்தேன். இது வந்து ஒரு ஒரு நாணல் வகையை சேர்ந்தது. காவேரி கரையோரம் விளையக்கூடிய ஒரு நாணல் வகை. இந்த நாணல் வகைக்கு பேர் கொறுக்கா தட்டைன்னு பேர். இந்த கொறுக்கா தட்டையை நாங்கள் வந்து கோடை காலத்தில் ஆற்றில் தண்ணி வடிஞ்ச பிறப்பு அது குறுத்து விடும். கொறுக்கா தட்டையை நாங்கள் வெட்டி எடுத்து கொண்டு வந்து வச்சு வெயிலில் நல்லா காய வச்சு 2-3 மாதம் நல்லா காயும். அந்த வெயில் காலங்கள் ஃபுல்லுக்காக அது காயும். காஞ்சி அதை கட்டி நாங்கள் இப்போ பரணில் வச்சு பக்குவப்படுத்தி 1 வருஷ காலத்துக்கு பிறகு தான் அந்த கட்டையவே நாங்கள் எடுப்போம். அதை எடுத்து வெட்டி படியை வச்சு தண்ணீரில் ஊற வச்சு படியை வச்சு அதை புழுங்கல் அரிசிக்கு நெல் வைக்கிறோம் இல்லையா, அதில் வச்சு வேவிச்சு அது காய வச்சு அது ரொம்ப நிறைய வேலை இருக்குது. காய வச்சு அதை கட் பண்ணி மறுபடியும் நீராகாரத்தில் போட்டு ஊற வச்சு திரட்டணும். அதுக்கு பேர் திரட்டுதல்னு பேர். அந்த வாட்டம் சீவாளியுடைய வாட்டம் வரத்துக்காக திரட்டி அது 3 நாள் காய வச்சு அப்புறம் காஞ்சதுக்கு அப்புறம் அதை நம்ம வெட்டி சரி பண்ணி நாதஸ்வர வித்வான்கள் எந்த மாதிரியான சீவாளி கேட்குறாங்களோ, அதாவது சுதி 2 சுதி 2.5 சுதி 3 சுதி பல சுதிகள் வாசிப்பாங்க, அவங்களுக்கு எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அந்த சுதிகளை வெட்டி கெண்டைன்னு அதுக்கு ஒன்று இருக்குது, செப்பு தகட்டில் செஞ்ச கெண்டை நூலால் சுற்றி அதுக்கு கெண்டைன்னு அதெல்லாம் சொருவி கட்டு முடித்து போட்டு ஒரு சீவாளியாக அதை நாங்கள் ஒரு பேரை வச்சு அது சில பக்குவங்கள்லாம் பண்ணி தண்ணீர் ஊற வச்சு செஞ்சு அதை வாசித்து பார்த்து நாங்களும் சுற்று சத்தங்கள் எப்படி இருக்குது சுதிக்கு சேருதாங்கிற மாதிரிலாம் பார்த்து நாதஸ்வரத்தவங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். பொதுவாக நாதஸ்வரங்கிறது உடல்னா சீவாளிங்கிறது உயிர். சீவாளிங்கிறதுக்கு பேரே வந்து ஜீவ வலி. ஜீவானா உயிர், வலினா காற்று. அது ரெண்டும் இணைச்சி தான் ஜீவா ஒளி, ஜீவாளி அப்படின்னு அது மருவி சீவாளின்னு வந்துதான் சொல்கிறாங்க எங்கள் தாத்தாலாம்.
தமக்கு ஏற்றவாறு சீவாளியை எப்படி நாகஸ்வர கலைஞர்கள் தேர்ந்தெடுத்து தயாரித்து கொடுக்கும்படி முத்துராமன் போன்றவர்களிடம் கேட்பார்கள் மூத்த நாகஸ்வர கலைஞரான இஞ்சிக்குடி சுப்பிரமணியம்.
இப்போ முன்னாடியெல்லாம் நாகஸ்வரக்காரங்களுக்கும் சீவாளி தயார் பண்ணுறவங்களுக்கும் எல்லாமும் தெரிஞ்சிருந்துச்சு. முன்னாடி சீவாளி தயார் பண்ணுறவங்களுக்கும் ஒரு ஒரு நாகஸ்வரக்காரங்களுக்கும் ஒரு உணர்வு அடிப்படையில் சீவாளி கொடுக்கணும்னு இந்த நினச்சி பார்க்கறதுன்னு ஒரு பழக்கம் இருக்கு. அந்த முன்னாடி கீன்னு சத்தம் கேட்குது இல்லையா, அந்தமாரி பழக்கமே முன்னாடி இருக்காது. சும்மா அப்படி கையில் எடுத்து பார்த்தாவே தெரிஞ்சுக்கணும் இது நல்லா இருக்கும் நல்லா இல்லை அப்படின்னு. அது மட்டும் இல்லாம சீவாளிங்கிறது வந்து ஒரே மாதிரியா இருக்காது. 3 விதமான பருவ காலத்துக்கும் நாகஸ்வரம் ஒன்னா இருக்கும், ஆனா சீவாளி வந்து மாறி மாறிதான் வரும். இதை முன்னாடி எல்லாம் உணர்ந்துருந்தாங்க, இப்போதைக்கு அப்படியெல்லாம் யாரும் உணர்ற மாதிரி தெரியல. சீவாளி நல்லா இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதே போல சீவாளி தயார் பண்றவங்களும் முன்னாடி ஒரு டஜன் அப்படின்னு ஒரு 12 வாங்கினா 3 விதமான சீவாளி கொடுப்பாங்க. கொஞ்சம் அழுத்தம், சுமாரான ஒரு அழுத்தமும் மெலிசும் இல்லாத ஒரு இன்னொன்னு மெலிசா ஒண்ணு கொடுப்பாங்க. அப்போ 4 சீவாளி ஒரு பருவத்துக்கும் அவங்களுக்கு உபயோகப்படுற மாதிரி அந்த இதெல்லாம் இப்ப போயிட்டு.
மிகுந்த நளினத்துடன் தயாரிக்கப்படும் சீவாளி நாகஸ்வரத்தில் எப்படி பொருத்தப்படுகிறது என்கிறார் 3 தலைமுறையாக நாகஸ்வரம் செய்து வரும் நரசிங்கம்பேட்டையைச் சேர்ந்த சுந்தர்ராஜன் குணசேகரன்.
நாகஸ்வரத்தையும் சீவாளியும் சேர்க்கறது கெண்டைதான். அந்த கெண்டை வந்து செப்புத்தகடு 2 இன்ச்சுக்கு வளைச்சு அதை சுருட்டி பத்த வைப்பாங்க சார். பத்த வச்சு மேல ஒரு சன்மை கத்திட்டு கீழே ஒரு சன்மை கத்திட்டு வச்சு நூல் போட்டு சுத்துவாங்க. சுத்தி காய வச்சு வச்சு அதை சீவாளியில பொறிச்சிருவாங்க. நுழி பொறி வந்து சின்னதா இருக்கும், பார்க்காம அந்த தகடை வளைச்சு கெண்டை செய்வாங்க. சீவாளி செய்யறவங்களே தயார் பண்ணிக்குவாங்க கெண்டையும்.
சீவாளி விஷயத்துல நாகஸ்வரம் தயாரிக்கிறவங்க தலையிடுறது இல்ல?
ஆமா ஆமா, தலையிடுங்க. இவங்க நாங்க செய்யறது வேற, அவங்க செய்யறது வேற.
நாகஸ்வரத்தின் உயிர் மற்றும் மூளை என்றெல்லாம் சிறப்பாக பேசப்படும் சீவாளியின் தயாரிப்பு இன்றளவும் ஆங்காங்கே கைத்தேர்ந்த ஒரு சிலரால் செய்யப்படும் குடும்ப கைத்தொழிலாகவே உள்ளது. மாறி வருகின்ற இயற்கை மற்றும் சமூக சூழலில் அந்த தொழிலும் பெரும் நெருக்கடிகளை எதிர்கொள்கிறது. சிறப்புமிக்க சீவாளியின் வேறு சில பரிமாணங்கள் குறித்து அடுத்த பகுதியில் பார்ப்போம்.
நேர்கள் இதுவரை கேட்டது மறைந்து வரும் மங்கள இசை சிறப்பு தொடரின் 8ஆம் பகுதி. தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன்.
நேர்களே, இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நமது இணையதளமான bbctamil.com கேட்டு கருத்துக்களை தெரிவிக்கலாம். அதேபோல சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலம் உடனுக்குடன் உங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் தெரிவிக்கலாம். வணக்கம் நேயர்களே.